அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களே, மனிதத்தின் ஒரு பக்கத்தை மறுபக்கத்தை தமிழீழத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதத்தின் உன்னதமான உயர்ந்த பக்கத்தை உங்களுக்கு நான் வைத்தேன். பணம் நம்மை விடுவிக்குமா? விடுவிக்காது. பதவி நம்மை விடுவிக்குமா? விடுவிக்காது. உண்மை, உண்மை மட்டுமே நம்மை விடுவிக்கும். ஆதலால் தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு நேர் எதிர் நிலைப்பாடு கொண்டு மணிலா நகர் நான் வந்தேன். தமிழீழத்திலிருந்து வந்த கடிதங்கள் யதார்த்தத்தை எனக்கு தந்த பொழுது உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துவத்தை துணிவை பெற்றுக்கொண்டேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் மரணம் வரும். வன்னிப்பகுதியிலே தமிழ் மக்கள் நாங்கள் மரணத்திற்கு உள்ளே வாழ்கிறோம். வாழ்க்கையை நாங்கள் மரணத்திற்கு உள்ளே தேடுகிறோம் என்று முன்னாள் யாழ்ப்பாண மருத்துவக் கல்லூரி மாணவி சுஷீலா தேவி எழுதிய வார்த்தைகளில் பொய் இருந்ததாக நான் கருதவில்லை. வார்த்தை ஜாலம் ஆட வேண்டும் என்று அந்த பெண் பிள்ளை விரும்பியதாக நான் எண்ணவில்லை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மரணம் வரும். தமிழ் மக்கள் வன்னிப்பகுதியிலே நாங்கள் இங்கு மரணத்திற்கு உள்ளே வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் அர்த்தங்களை நாங்கள் மரணத்திற்குள் தான் தேடுகிறோம். பொய்யில்லாத வார்த்தைகள். ஒரு கிணற்றடியை விடியற்காலை 5 மணிக்கே மொய்த்துக் கொள்கின்ற ஈக்கள் போலவும், இரக்கமில்லாத வல்லாதிக்குப்பே தன் இரக்கமில்லாத கைகளால் கிள்ளி தெளிக்கின்ற அந்த நிவாரணத்திற்கு ஏங்குகின்ற பாவிகளாகவும் அந்த ஆண்டவன் எங்களை ஆக்கிவிட்டானே என்று கற்சிலை மடுவை சார்ந்த இனியதையும் தேவானந்த் என்கின்ற அந்த சின்ன பையன் வன்னியிலிருந்து எங்களுக்கு எழுதிய வரிகளிலே உண்மை இருந்தது. ஏதோ பொய்யாக ஒரு உணர்வை கிளர்ந்தெழச் செய்ய வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட கடிதம் அல்ல அது. பருத்தித்துறை இனியதையும் பேதுரு பிள்ளை வன்னியிலிருந்து எமக்கு எழுதினாரே, பாறை இடுக்கில் பறவையின் எச்சத்தால் முளைத்த ஒரு செடி, வானம் இறங்கி ஒரு மழைத்துளி வராதா என்று ஏங்கியிருப்பது போன்றது எம்முடைய வாழ்க்கை. ஒரு துளி மழைத்துளியே எங்களுக்கு தாருங்கள். பாறை இடுக்கிலே பறவையின் எச்சத்தால் முளைத்த ஒரு செடி, வானம் இறங்கி ஒரு மழைத்துளி வாராதா என்று ஏங்கி இருப்பது போன்றது வன்னியிலே எம்முடைய வாழ்க்கை. ஒரு துளி மழைத்துளி ஆறுதலை தாருங்கள். அள்ளி கொடுக்க வேண்டாம், 1000 தர வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு மழைத்துளி ஒரு ஆறுதல் வார்த்தை எமக்கு தாருங்கள். உண்மை, ரத்தமும் சதையுமான வாழ்க்கை, அதை நீங்கள் மறுக்க முடியாது, நான் மறுக்க முடியாது. அந்த உண்மையை சொல்வதால் தான் இந்த வேரித்தாஸ் வானொலிக்கு தமிழ் நிலப்பரப்பிலே எளியதோர் மரியாதை கிடைத்திருக்கிறது. வேரித்தாஸ் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். அந்த லத்தீன் மொழி சொல்லினுடைய அர்த்தம் பொருள் உண்மை. தமிழ் மரபிலும் இந்த உண்மைக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது, இருந்து வருகிறது. காவிய நாயகர்கள் எல்லாம் மறக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் உண்மை பேசியவர்களை, நீதிக்காக நின்றவர்களை தமிழ் சமுதாயம் இன்றுவரை போற்றி வணங்கி தனி இடம் தந்து வருகிறது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னானே நக்கீரனார். இன்று நேற்றல்ல, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னாதி மன்னனை பார்த்து கூட அல்ல, கடவுளின் முன்னால் நின்று கொண்டு, கடவுளே நெற்றிக்கண் நீர் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்கிற துணிவு ஒரு தமிழ் மகனுக்கு இருந்திருக்கிறது என்றால் அந்த துணிவை நாம் வணங்காமல் இருக்க முடியாது. அந்த நக்கீரனாரை, கடவுளை எதிர்த்து பேசியவன் இந்த தமிழ் சமுதாயம் பழிக்கவில்லை, தமிழ் வரலாறு பழிக்கவில்லை. இன்று வரை அவனுக்கு தனி வணக்கம் தனி இடம் தந்துதான் வந்திருக்கிறது. தன் கணவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று அறிந்ததும் அடுக்கலையிலே கிடந்து அழுது புரட்டாமல் கார்ச்சிலம்பை கையிலேந்தி கொண்டு, தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று மன்னவனின் அரண்மனையில் முன் வீராவேசம் போட்டு நின்றாலே கண்ணகி. கண்ணகியை இன்று வரை தமிழ் சமுதாயம் தனியொரு பீடத்தில் வைத்து மதித்து வணங்கித்தான் வந்திருக்கிறது. கம்பனை தெரியும் உங்களுக்கு. தன்னை பாடு என்று மன்னவன் கட்டளையிடுகிறான், பாட மறுக்கிறார் கம்பர். நாட்டை விட்டு வெளியேறு என்று உத்தரவிடுகிறான். என்ன சொல்கிறார் கம்பர்? மன்னவனும் நீயோ வளநாடும் முனதோ உன்னை நம்பியோ நான் தமிழை அறிந்தேன். என்ன ஒரு அழகான திமிர் பாருங்கள். மன்னவனும் நீயோ வளநாடு முனதோ உன்னை நம்பியாடா நான் தமிழ் படித்தேன், போடா உன் நிலமும் காசும். வாய்மை மீது வாஞ்சை, உண்மை மீது பற்றுறுதி. கம்பன் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தமிழ் பக்தி கூட வீரம் நிறைந்த பக்தி என்று எப்பொழுதும் நான் சொல்லி வந்திருக்கிறேன். கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று வீரத்தோடு முழங்கியவர்கள், விட்டுக் கொடுக்காதவர்கள். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்பட்டோம், நடலை இல்லோம், கோமர்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர்ச்சிய வடியினையே பணிந்தோமே. எத்தனையோ சொல்லலாம். ஏன், கலைஞர் வசனம் எழுதியிருக்கலாம், ஆனால் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது வட்டி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, களை பறித்தாயா, நாற்று நட்டாயா என்று வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பேசிய வசனத்தை இன்று வரை ஒரு வகை செழிப்போடு நாம் ரசித்து வருகின்றோம். உண்மையின் பால் நின்றவர்களுக்கு தமிழ்ச் சமுதாயம் என்றும் ஒரு மரியாதையை தந்திருக்கிறது. சமீப காலத்துக்கு உருவமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், உங்களுக்கு தெரியும், அற்புதமான கவிஞர், ஆனால் ஏழை கவிஞர்கள், நல்ல கவிஞர்கள் பொதுவாக ஏழைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் எடுத்த படத்திற்கு இவர் பாட்டு எழுதினார். அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் ஜாதியின் பெயரையும் குறிப்பிடுவதாகிவிடும். அவர் ஒரு பெரிய ஜாதிக்காரர். எழுதிய பாட்டுக்கு பணம் கேட்க மேல்ச்சட்டை இல்லாமல் அந்த பட தயாரிப்பாளரின் வீட்டுக்கு போகிறார் பட்டுக்கோட்டையார். ஏழை கவிஞன் தானே என்கின்ற ஒரு ஏளனத்திலே, வெளியே நெல்லும் போய் காசு தர்றேன் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்றார். பட்டுக்கோட்டையார் நின்றாரோ, நிற்கவில்லை. ஒரு நான்கு வரிகள் கவிதை எழுதி வைத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டார். கவிதை என்ன தெரியுமோ? நாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு. என்ன கம்பீரம் பாருங்க. ஏழை கவிஞன் தான். மேல் சட்டை வாங்கி போடுகின்ற அளவுக்கு கூட அவருக்கு பணம் இருக்கவில்லை. ஆனால் வெளியே நெல்லும் போய் பணம் தருகிறேன் என்று ஏளனமாக சொன்ன பொழுது, தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு. அதுதான் தமிழ் கம்பீரம் என்பது, தமிழ் கண்ணியம் என்பது, கண்ணிய சீற்றம் என்பது. கொடுமை கண்டு பொங்குவாய், வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய், வா வா வா. கண்ணிய சீற்றம், righteous indignation, veritas என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு உண்மை என்று பொருள் என்று சொன்னேன். அந்த உண்மையின் பால் சார்ந்து நிற்பதால் தான் இன்றும் நமக்கு மதிப்பு இருக்கிறது, ஒரு எளிய ஏற்புமை இருக்கிறது. இந்த உண்மையின் பால் சார்ந்து நிற்பதைத்தான் ஆன்மீக கடமை என்றும் நான் செல்கிற இடமெல்லாம் வலியுறுத்தி, ஆணமட்டும் வலியுறுத்தி சொல்லி வருகிறேன். ஆண்டவனுக்கு அள்ளி கொடுப்பதும், ஆண்டவனுக்கு ஆலயங்கள் எழுப்புவதும், பட்டாபிஷேகங்கள், கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடத்துவதும் எல்லாம் தேவைதான். ஆனால் அவையே ஆன்மீகம் என்று ஆகிவிடுமா என்றால் இல்லை. உண்மையின் பால் நிற்பது, மனிதத்தின் பால் நிற்பது, அதுதான் உண்மையான ஆன்மீகம். சைவம் அறைகூட என்ன சொல்கிறது? இந்த நேரத்திலே தமிழ் பேசுகிற மக்கள் அதிகம் பேர் சைவம் அறையை சார்ந்து நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். சைவத்தின் அடித்தளம் என்பது, ஆதாரம் என்பது மானுட விடுதலை, மனித நேயம். கடவுளை அதுவரை இருந்த அந்த மேல்ஜாதி இந்து தர்மம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அடைத்து வைத்திருந்த பொழுது, அவனை மனித வாழ்வின் சகல ஈடுபாடுகளிலிருந்தும் பிரித்து வைத்திருந்த பொழுது, கடவுளை மனித யதார்த்தத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்தது சைவம். அன்பே சிவம் என்று சொன்னவர்கள், சாதி கொடுமைக்கு எதிராக சங்கநாதம் முழங்கியவர்கள் சைவ பெரியவர்கள். ஏழாம் நூற்றாண்டிலேயே சாதி கொடுமைகளுக்கு எதிராக கலகம் நடத்திய அப்பர் அடிகளை நிதி, நிலம், அதிகாரம் வழங்கி விலை பேச முயல்கின்றார்கள் ஆதிக்க சக்திகள். அப்பரடிகள் சொல்வார், சங்க நிதி, பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்பர் அல்லோம் மாதேவர் கேகாந்தர் அல்லராகில் அங்கமெலாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தற்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளரே. எப்படியான பக்தி! இதெல்லாம் சாதாரண பக்திங்களா? சங்கநதி பதுமதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர் கேகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆ உரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தற்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளரே. அதுதான் பக்தி. என்ன வீச்சு, என்ன வேகம்! எளியோருக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் அருதலும் ஆண்டின் அறிவிப்பு என்று புரட்சி பிரகடனம் செய்த இயேசுவின் முழக்கத்தை தங்கள் வாழ்விலே யதார்த்தமாக்கிய புனிதர்களின் வரிசையில்தான் இந்த சைவ பெரியவர்களையும் என்னால் வைத்து பார்க்க முடிகிறது. திருநாவுக்கு அரசர் இன்னும் ஒருபடி மேலே போவார். சாத்திரம் பலவேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று பணிந்திரேல் மாத்திரைக்குள் அருளுமாற பிறரே. என்னையா கோத்திரம், என்னையா குலம்! உங்களுக்குள்ள மனிதர்களாய் சமத்துவமாய் சகோதரராய் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ முடியவில்லை என்றால் என்ன பிரயோசனம்? அன்பே சிவம் என்று சொன்னவர்கள் மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கடவுள் அன்பையும், அதாவது சிவ அன்பையும், மனித அன்பையும், அறிவு தேடலையும், அக ஒளியினையும் ஆன்மீகத்தின் அடிப்படையாக வரையறுத்தவர்கள். கோலும் புல்லும் ஒரு கையில் கூர்க்கமும் தோலும் பூண்டு துயரமுற்று என்ன பயன்? நீளமா மயிலாடு துறையனே நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்க்கே. அன்பே சிவம் என்று அறிந்தால் கோல் எதுக்கையா, புல் எதுக்கையா, ஒரு கையில் கூர்க்கம் எதுக்கையா, தோல் பூண்டு துயரமுறுகின்ற அளவுக்கு நீ தியாகம் தியாகம் என்று சொல்லிக்கொண்டு அப்படியான ஒரு ஒருத்தலை செய்து என்ன பயன்? அன்பில் வாழ், இறைவனை அக ஒளியில் காண், அறிவு தெளிவு காட்டு. மாணிக்க வாசகர், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே என்று உருகி போவார். அந்தி நேரத்து மேகம் வந்து நம்மை ஆற தழுவி முத்தமிடுகின்ற வார்த்தை பிரயோகம் பாருங்கள். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே. அந்த பக்தி சுவையோடு அவர் நிறுத்த மாட்டார். பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வது இனியே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பிலா ஆனந்தம் ஆய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வது இனியே என்று உண்மையான இறை அன்பை இறை பக்தியை பாடுகின்ற அவர்களெல்லாம் கடைசியில் வந்து நிற்பார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டாய், இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மனித அர்ப்பணம் இல்லை என்றார். எல்லா வேதமும் வீண். எனவேதான் கடவுளை திருப்திப்படுத்தலாம், கடவுளை ஆறுதல் படுத்தலாம் என்று நினைத்து கொண்டு ஆலயங்களையும் திருத்தலங்களையும் தேடி ஓடுகின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு வேதனையாகவும் வியப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கும். எனது பணிவாழ்வினுடைய சில நகைச்சுவையான அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் அதை பிழையாக நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். புலம்பெயர்ந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இதற்கு முன்பு நான் பயணம் செய்த பொழுது இந்த அனுபவங்களை நான் பலமுறை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஊரில் இருந்தேங்க, அப்போ அந்த ஊரில் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர் இல்லாதவர்களுக்கு தெரியுமோ தெரியல, குட் ஃப்ரைடே தெரியும் பெரிய வெள்ளி. இந்த பெரிய வெள்ளிக்கு முந்தின நாள் பெரிய வியாழன், அன்றைக்கு தான் இயேசுநாதர் கெத்செமனே தோட்டத்தில் பிடிபடுவார். அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு போவாங்க, அன்றைக்கு தான் அவர் சிலுவையில் அறையணும்னு எல்லாம் தீர்ப்பிடுவாங்க. அப்போ அன்றைக்கு அந்த இரவு, வியாழக்கிழமை இரவுங்கிறது இயேசுவை பொறுத்தவரையில் வேதனையினுடைய இரவு, பாடுகளின் இரவு, வியாகுலத்தின் இரவு. இப்போது நம்ம ஊரில் பொதுவாக என்ன நடக்குன்னா, நள்ளிரவு வரை ஆராதனை நடக்கும். அந்த அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், அன்றைக்கு இயேசுநாதர் அப்படியெல்லாம் ரொம்ப வியாகுலப்பட்டார், கஷ்டப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய பாவங்களால் இயேசுநாதர் ரொம்ப வியாகுலப்படுறார், ரொம்ப வேதனைப்படுறார். அதனால் நமக்கு நம்மால் முடிஞ்சு ஆறுதலை கொடுக்கணும் அப்படின்னு பொதுவாக இந்த பெண்கள் தான் சுற்றி கொஞ்சம் வாலி பிள்ளைங்கள்லாம் சுற்றி வச்சுட்டு பாட்டு பாடி கடவுளுக்கு ஆறுதல் கொடுப்பாங்க. உதாரணமாக நம்ம பாடணும் இப்படி தான் இருக்கும், இறைவா எங்கள் பொய்மையினாலே உமது இதயத்தை குத்தி கிழித்த பாவத்துக்காக உமக்கு ஆறுதல் அளிக்கிறோம், ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிறோம். இறைவா எங்கள் வஞ்சகத்தினாலே உமது இதயத்தை குத்தி கிழித்த பாவத்துக்காக உமக்கு ஆறுதல் அளிக்கிறோம், ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பாவமாக சொல்லி 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 எங்களுடைய அசிரத்தினாலே, எங்களுடைய ஒற்றுமையின்மையால் உம்முடைய இதயத்தை நாங்கள் குத்தி கிழித்தோம், இறைவா எமக்கு ஆறுதல் அளிக்கிறோம், ஆறுதல் அளிக்கிறோம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 1994 நினைக்கிறேன், நான் அந்த ஊருக்கு பொறுப்பாக இருக்கிறேன், நான் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறேன். முன்னாடி ஒரு அந்த ஊரில் உள்ள சபத்தலைவி அம்மா, சுற்றி ஒரு 18-20 வாலிப பிள்ளைங்க உட்காந்து ரொம்ப உருக்கமாக பக்தியாக கடவுளுக்கு ஆறுதல் கொடுத்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ராத்திரி ஒரு 11:30 இருக்கும், ஒரு 45 வயசு இருக்கும் ஒரு பெரிய ஒரு வாரார், ஃபாதர் இந்தா ஒரு பொம்பளை பாடிட்டுருக்காள, அவளை போய் நிறுத்த சொல்லுங்க ஃபாதர். அதுதான் பெரியவர் என்ன விஷயம் சொல்லுங்கள், நாங்கள் விஷயம் இல்லாமல் சொல்கிறக்கா வரல, முதல்ல அவளை நிறுத்த சொல்லுங்கள், இல்லைன்னா பெரிய குழப்பமே இங்கே நடக்கும்னு. என்னடா இது, ஒரு புனிதமான நாளாச்சு, இயேசுநாதர் பாடுபடுற வேதனையினுடைய வியாகுலத்தினுடைய நாள், இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஏடாவுடம் பண்ணுறாரு, அவர் பெரியவர் விஷயத்த சொல்லுங்கள், என்ன சமாச்சாரம் ஃபாதர். திரும்பவும் சொல்கிறேன், நான் விஷயம் எல்லாம் பேசுறதுக்கு அவரில் முதல்ல அந்த பாடிட்டு இருக்கிற பொம்பளையை நிறுத்த சொல்லுங்கோ, இல்லைன்னா பெரிய குழப்பம் நடக்கும். இப்போ எனக்கும் சரியான ஆத்திரம் வந்து, என்னடா இது, இந்த நாளில் வந்து இப்படி சொல்கிறாருன்னு நானும் சொன்னேன். அந்த அம்மாவை நிறுத்த சொல்கிறதுக்கு நீர் யார் போய் அப்படின்னு ரொம்ப காட்டமாக சத்தமாக கேட்டேன். அதுக்கு ஒருத்தனார், வேற யாரும் இல்லை ஃபாதர், அவளோட புருஷன்தான் ஃபாதர்னா, நான் கிளீன் போல்ட், அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது, வழியை தான் செய்யலாம். சரி சரி பெரியவர், வாங்க வாங்க அப்படின்னு என்னுடைய வீட்டுக்கு விட்டு உட்காருங்க பெரியவர், என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. கடந்த 18 பையன் ஆறுதல தொலைச்சவளே இவதான் ஃபாதர், ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டான் ஃபாதர், எப்போ பார்த்தாலும் பிரசங்கன்னு பங்கங்க ஊர் போகிறா ஃபாதர், பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சோறாக்கி போடுறது கிடையாது, குளிக்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது கிடையாது, அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டோட சண்டை ஃபாதர், சண்டை போட்டாலும் பரவாயில்ல ஃபாதர், கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசி சண்டை போடுறா ஃபாதர், கெட்ட வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல ஃபாதர், ஒவ்வொன்றும் 8 கிலோ 10 கிலோ வெயிட்டாக கெட்ட வார்த்தையை தூக்கி போடுறா ஃபாதர். ஆக உன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உன்னை சுற்றி வாழுகின்ற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உனக்கு ஆறுதல் அளிக்கிறோம் ஆண்டவரே ஆறுதல் அளிக்கிறோம். நடக்குமையாது, நடக்காது. இந்த கடவுள் என்ன, அங்கே எல்லாம் அவர் என்னை வேர்த்து போய் அவர் புழுகி போய் அவர் ஆறுதல் தேடிட்டா இருக்கிறாரு, அவர் எல்லாம் வல்லவரியா, அவருக்கு இல்லை, இந்த உலகமே அவருக்கு உள்ளது. இப்போது நம்ம ஆள் என்ன நினைக்கிறான்னா, ஏதோ கடவுள் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவன் கொண்டு ஒரு $10 கொடுத்தா அவர் மத்தியானம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான். எவ்வளோ இன்சல்ட் பண்ணுற பாருங்கள் கடவுளை, இட்ஸ் ரியலி இன்சல்ட்டிங் காட். இதை மாதிரி கடவுளுக்கு வேற ஒரு ஒரு அவமரியாதை கிடையாது. இது நம்ம ஊரில் இந்த எம்எல்ஏ எம்பி இருக்காங்க பாருங்கள், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டசபை உறுப்பினர், அதிகாரிகள் இருப்பாங்க. இவன் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த அதிகாரிக்கு வந்து ஒரு பாட்டில் ஒரு விஸ்கியை கொண்டு கொடுத்தா அல்லது ஒரு அழகான ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு கொடுத்தா அவர் அதிகாரி அல்லது அரசியல்வாதி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ஆன வேண்டிய காரியத்தை செய்து தருவார். கடவுளையும் இப்படி தான் நம்ம பல நேரங்களில் பாவிக்கிறோம் இல்லையா, ஏதோ கடவுளுக்கு இதை கொண்டு கொடுத்தா நம்ம அவர் நமக்கு இது செய்வார், அதை கொண்டு கொடுத்தா அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் அவர் நமக்கு செய்வார். இப்படி கடவுளையும் ஒரு லோக்கல் எம்எல்ஏ, ஒரு லோக்கல் எம்பி அல்லது ஒரு ஆஃபீஸர் மாதிரி நம்ம இன்சல்ட் பண்ணுறோம். அவர் உலகிற்கெல்லாம் அதிபதி, எல்லாம் அவருக்கு சொந்தம். இந்த மானிட வாழ்வை, பறக்கின்ற அத்தனை பறவைகளை, ஓடுகின்ற அருவிகளை, நதிகளை, சமுத்திரத்தை எல்லாம் ஆக்கியவர் அவர். அவருக்கு என்னையா நீ $10, $25, $50 கொடுத்து நீ அவரை சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்கு? சந்தோஷப்படுத்த முடியுமா? முடியாது. மனிதரை நீ சந்தோஷப்படுத்தி இருக்க வேண்டும். மனிதருக்கு நீ ஆறுதல் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் இறைவன் அதில் மகிழ்வார். நம்முடைய பக்தி பல நேரங்களில் மேலோட்டமான பக்தி. ஒருமுறை நாகர்கோவில் இருந்து சென்னைக்கு நான் பேருந்தில் பயணம் வந்து கொண்டிருந்த பொழுது, உளுந்தூர்பேட்டை என்கின்ற இடத்திலே பேருந்து நின்றது. அங்கே ஒரு ஒளிநாடா ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பட்டிமன்றம், யாரோ தெரியாது, பட்டிமன்றத்தில் அழகான ஒரு கருத்து அப்போது சொல்லப்பட்டது, அப்படியே என் மனதில் நிற்கிறது. வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க, போய் சாமிக்கு முட்டை அடிக்கிறாங்க, அதாவது முடியை கொடுக்குறாங்க. அது பெரிய பக்தின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. எங்கையா, நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதாவுக்கு முடி கொடுக்குறேன், அல்ல திருப்பதிக்கு போய் திருப்பதி சுவாமிக்கு நான் முடி கொடுக்குறேன், அது ஒரு பெரிய பக்தியாக செய்கிறாங்க. அப்போ அந்த பட்டிமன்றத்துக்காரர் கேட்குறாரு, இவன் அந்த முடி கொடுக்குறத ரொம்ப பெரிய பக்தின்னு நினச்சிட்டு போகிறான், இந்த முடி திரும்ப வளராதுன்னு ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்குவோம், எவனாவது முடியை கொடுப்பானா? ஒருபே கொடுக்க மாட்டான். கட்டாயம் திரும்பவும் தலைமுடி வளரும் அப்படிங்கிறது இவனுக்கு உறுதியாக தெரிகிறனால தான் தலைமுடியை கொண்டு கொடுக்குறான். ஆக போனா போகுது காசா பணமா, தலைமுடி தானே மயிர ஆண்டவா நீ வச்சுக்க. அதை வந்து பெரிய பக்தியுன்னு நம்ம அடையாளம் காட்டுறோம். ஆனால் அது அல்ல. உண்மையான பக்தி என்பது மனித நேயம்தான் உண்மையான பக்தி, மனித அர்ப்பணம்தான் உண்மையான பக்தி. மனிதரிலேயே இறைவனை காண முடியவில்லை என்றால் இறைவனை நாம் ஒருபோதும் காண முடியாது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களினுடைய கனிந்த பார்வைக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு இந்த எளிய உரையை முடித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். சுப்பிரமணிய பாரதியாரும் சுத்தானந்த பாரதியாரும் நெருங்கிய நண்பர்கள். ஒருமுறை தாமிரபரணி கரையோரமாக இருவரும் தோளோடு தோளுரசி நடந்து வருகிறார்கள். திடீரென சுப்பிரமணிய பாரதி ஒரு வகையான கற்பனை உலகத்திலே சஞ்சரிக்க தொடங்கி விடுகிறார். சுத்தானந்தரை பார்த்து சொல்வார், சுப்பிரமணிய பாரதியார் நெல்லை தமிழ், அழகான தமிழ், ஓய் என்னிடம் 10 பணம் இருக்கிறது, போய் 10 20 ஆகும், 20 40 ஆகும், 40 80 ஆகும், 80 160 ஆகும் என்று அப்படி கற்பனை வானிலையை சிறகடித்து பார்க்க தொடங்கி விடுகிறார். சுத்தானந்தருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன போய் சுப்பிரமணி 10 20 20 40 40 80 80 160 ஆகிற கதை? பாரதி சொல்வார், போய் என்னிடம் 10 பணம் இருக்கிறது, போய் நான் இதை வைத்து அமுதம் என்று ஒரு பத்திரிகை தொடங்கப் போகிறேன். இந்த அமுதம் 20 வளரும், 40 உயரும், 80 எழும், 160 பறந்து கிளை பரப்பும் என்று அவர் கற்பனை வானில் அப்படி சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே ஏழை தாய் ஒருவருடைய குரல் இடைமறிக்கிறது. சாமி, திரும்பி பார்க்கிறார் சுப்பிரமணிய பாரதியார். பழக்கூடையோடு பாட்டி ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். ஓடிப்போய் அந்த பழக்குடையை கீழே இறக்கி வைக்கிறார் பாட்டி. என்ன பாட்டி? சாமி, மழைக்காலம் சாமி, யாருமே பழம் வாங்கல சாமி, வீட்டில் 4 பிள்ளைங்க சாமி, அரிசி வாங்கிறதுக்கு காசு இல்லை சாமி, நீங்களாவது ஒரு 4 பழம் வாங்குங்க சாமி. சுப்பிரமணிய பாரதியார் 4 பழத்தை எடுத்து 2 சுத்தானந்தருக்கும் 2 தனக்கு மனம் வைத்துக் கொண்டு 8 பணத்தை அப்படியே பாட்டியிடம் கொடுத்து விடுகிறார். பாட்டிக்கோ ஆச்சரியம், என்ன சாமி, 4 பழத்துக்கு 4 அனாதானே வரும், நீங்கள் 8 பணம் கொடுக்கிறீர்களே என்று பாட்டி சொல்லுகிற பொழுது சுப்பிரமணிய பாரதி சொல்வார், பாட்டி இன்று மட்டுமல்ல மழை, இந்த மாதம் முழுவதும் மழை பெய்யும், உன்னிடம் யாரும் பழம் வாங்க மாட்டார்கள், உனக்கு வியாபாரம் நடக்காது, உனக்கு வீட்டிலே 4 பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்கு நீ சோறு போட வேண்டும், அதற்கு நீ அரிசி வாங்க வேண்டும், உனக்கு பணம் இருக்காது, இந்த பணத்தை வைத்துக்கொள். சற்று நேரத்திற்கு முன்னால் ஓய் என்னிடம் 10 பணம் இருக்கிறது, ஓய் அமுதம் என்று ஒரு பத்திரிகை தொடங்கப் போகிறேன், அது 20 வளரும், 40 உயரும், 80 எடும், 160 கிளைவரப்பும் என்று கற்பனை வானிலையை சிறகடித்து பறந்து கொண்டிருந்த அந்த மகாகவியை ஒரு ஏழை தாயினுடைய குரல் மண்ணுக்கு கொண்டு வந்து விடுகிறது. வானம் தரைக்கு இறங்கி வருகிற இங்கிதமான இதிகாச கதை என்று இதை எழுதினேன். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கையினி உண்டோ என்று வார்த்தைக்கு மட்டும் வண்ணமும் சுண்ணமும் வைத்துக் கொண்டு போனவன் அல்ல பாரதி. சொன்னபடி வாழ்ந்து காட்டியவன் பாரதி. ஆலயம் தொழுதானா பாரதி? பட்டாபிஷேகங்கள் நடத்தினானா பாரதி? தேர்விழாக்கள் நடத்தினானா? இல்லை. ஆனால் பாரதி இன்று வரை தெய்வீக மகத்துவத்தோடு வணங்கப்படுகிறான், வாழ்த்தப்படுகிறான், கருதப்படுகிறான். மகாகவி என்கின்ற மகோன்னதமான தகுதி அவனுக்கு தரப்பட்டிருக்கிறது. நேசத்திற்குரிய தமிழ் நெஞ்சங்களே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் மரணம் வரும். பகுதியிலே தமிழ் மக்கள் நாங்கள் மரணத்திற்கு உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை நாங்கள் மரணத்திற்குள் தேடுகிறோம். சுசீலா தேவியினுடைய நெஞ்சக் குமுறல் மட்டுமல்ல இது, ஈழத் தமிழ் நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மக்களினுடையவும் இதய குமுறல் இது. குரல் கேட்கிறதா? கேட்கவில்லை என்றால் ஆன்மீக கதவு எங்கேயோ அடைபட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அந்த ஆன்மீக கதவு திறக்க வேண்டும். பாறை இடுக்கில் பறவையின் எச்சத்திலே முளைத்து ஒரு செடி, வானம் இறங்கி ஒரு மழைத்துளி வாராதா என்று ஏங்கி இருப்பது போன்றது வன்னியிலே என்னுடைய வாழ்க்கை. ஒரு துளி மழைத்துளி தாருங்கள். பருத்தித்துறை இனியதியம் பேதுரு பிள்ளை எழுதிய கண்ணீர் மடலின் வரிகள் நம் நெஞ்ச கதவுகளை திறக்கின்றனவா? திறக்கவில்லை என்றால் ஆன்மீக வழி எங்கோ அடைபட்டு போயிருக்கிறது என்ற அர்த்தம். நெஞ்ச கதவுகள் திறக்க வேண்டும். நான் தொடக்கத்திலே சொன்னது போல ஆயிரங்களாய் அள்ளி அள்ளி கொட்ட வேண்டாம். அவர்களுக்காக வீதி கூட நீங்கள் வர வேண்டாம். ஆனால் ஆறுதலேனும் தர முடியவில்லை என்றால், கருணையோடும் இரக்கத்தோடும் அந்த மக்களினுடைய வாழ்க்கை அவலங்களை பார்க்கக்கூட நம்மால் முடியவில்லை என்றால், கடவுளின் வழி நமக்கு எங்கோ அடைபட்டு போயிருக்கிறது என்ற அர்த்தம். மனிதத்தை தொடுவோம். இந்த உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு ஆன்மீக கடமை உண்டு என்றால் அது தமிழீழ நிலப்பரப்பிலே சகலமும் இழந்து மரணத்திற்குள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தேற்றரவும் தருவதுதான்.